நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். பல உயர் அதிகாரிகளுக்கு இலக்கிய அறிவோ அல்லது விருப்பமோ பொதுவாக இருப்பதில்லை. நீங்கள் எப்படி இலக்கியத்தை ரசிக்க துவங்கினீர்கள்? குறிப்பாக 7 கவிதை நூல்களை எழுதும் அளவு எப்படி இலக்கிய அறிவை வளர்த்துக் கொண்டீர்கள்?
தங்களுடைய கேள்வி சுவாரஸ்யமிக்க ஒரு கேள்வி. அதாவது, கிராமச்சூழலில் இருந்து வளர்ந்து 1970களின் தொடக்கத்தில் சென்னை பச்சியப்பன் கல்லூரியிலே நான் காலடி எடுத்து வைத்த பொழுது அங்கே நிலவிய ஒரு தமிழ் இலக்கிய சூழல் என்னை கவர்ந்தது. அந்த காலகட்டத்திலே நண்பர்களின் தூண்டுதலால் மகாகவி பாரதியாரின் கவிதைகள், பாவேந்தரின் கவிதைகள், இன்னும் புது புது கவிதைகளை வாசிக்கின்ற வாய்ப்பை அந்த சென்னை சூழல் ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த காலகட்டத்திலே டாக்டர் மூவா, நா பார்சாரதி, அகிலன், ஜெயகாந்தன், கல்கி, சாண்டில்யன், பிரபஞ்சன் போன்றவர்களுடைய அந்த படைப்புகளையும், புதுக்கவிதையின் பிதாமகர்களாக இருந்த நா பிச்சமூர்த்தி, மேத்தா, மீரா, அப்துல் ரஹ்மான், தமிழ்நாடன், வைரமுத்து போன்றவர்களுடைய கவிதையும் ஆர்வத்தோடு படிக்கின்ற அந்த வாய்ப்பு பின்னாளில் தொடர்ந்து வந்ததன் காரணமாக இன்று வண்ணதாசன், கலாபிரியா, அறிவுமதி போன்றவர்களுடைய தொடர்ந்து இன்று வரை படிக்கிற ஒரு சூழலும், கீரா, சுந்தர ராமசாமி, எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், சின்னப்ப பாரதி, கண்மணி குணசேகரன், இமயம், இன்றைய சோ தர்மன் வரையிலே இலக்கிய பயணத்துக்கு நம்மை இழுத்துச் சென்றது. முக்கியமாக திருப்புமுனை என்று சொல்ல வேண்டுமென்றால், அன்றைய புதுக்கவிதையின் புயல் போன்ற வளர்ச்சி, 70களின் பிற்காலத்திலே ஏற்பட்ட வளர்ச்சியும், எங்களுடைய பச்சையப்பன் கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த குருவிக்கரம்பு சண்முகமன் அவர்களும், அன்றைக்கு மாணவராக இருந்த கவிஞர் வைரமுத்து அவர்களும், நாங்கள் விடுதியிலே இணைந்து நடத்திய பூங்கா கவியரங்கம், வாரந்தோறும் நடத்தப்படுகின்ற பூங்காவிலே நாங்கள் நடத்துகின்ற அந்த பூங்கா கவியரங்கத்தில் கலந்து கொண்டு ஊக்கப்படுத்திய பொழுது நாங்களும் அப்பை கவிதை எழுதுவதற்கான பயிற்சியை தொடங்கினோம். அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஒரு உணர்வு தான் வழிவிடுங்கள் என்கிற என்னுடைய முதல் கவிதை தொகுப்பிற்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இந்த புதுக்கவிதையின் தாக்கம் திருவோர தமிழனுக்கும் தெளிவாகும் புதுக்கவிதை என்ற முழக்கத்தோடு எனது வழிவிடுங்கள் துவங்கியது. அதிலே சமூக நீதி சார்ந்த கருத்துக்களை நான் வைப்பதற்கும் வாய்ப்பாக இருந்தது. இன்னமும் எங்கள் கட்டை விரலை காணிக்கையாக பெறலாம் என கனவு காணாதீர்கள். ஏமாந்து போவதற்கு நாங்கள் ஒன்றும் ஏகலைவர்கள் அல்ல. பம்பு செய்தது போதும் வழிவிடுங்கள் என்று என்னுடைய முதல் கவிதை தொடங்கியதை நான் நினைவு கூறுகிறேன். அப்படித்தான் படிப்படியாக ஆர்வத்தின் காரணமாக 7 கவிதை நூல்களை படைக்க முடிந்தது. இன்னும் தமிழ் இலக்கியத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்த காரணத்தினாலே தமிழ் இலக்கியம் காட்டும் தலைமை பண்புகள் என்ற தலைப்பிலே கண்ணியம் இதழில் தொடர்ந்து 2 காலமாக நான் கட்டுரைகளை எழுதி வந்தேன். அந்த கட்டுரைகள் இன்னும் சில மாதங்களிலே நூல் வடிவத்தில் பெற இருக்கிறது. இப்படித்தான் என்னுடைய இலக்கிய பயணம் அமைந்தது.
நீங்கள் குறிப்பிட்டபடி தமிழ் இலக்கியம் காட்டும் தலைமை பண்புகள் எனும் கட்டுரை தொடரை நீங்கள் 2 எழுதியுள்ளீர்கள். உங்களது வாசிப்பு படி அல்லது உங்கள் ஆய்வின்படி முக்கிய தலைமை பண்பாக தமிழ் இலக்கியம் எதை காட்டுகிறது?
முக்கிய தலைமை பண்புகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்கிற வள்ளுவ பேராசான் வகுத்தளித்த அந்த அறவழியிலான ஒரு அடிப்படையில் தலைமை பண்புகளை நாம் அணுகுகிற பொழுது, யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று கணியன் பொங்குன்றன் 2000 முன்பாகவே ஒரு உலக சமுதாயங்களை நம்முடைய உறவுகளாக நோக்குகிற அந்த ஒரு பார்வை உலகத்தின் வேறெந்த மொழிகளுக்கும் இல்லாத ஒரு சிறப்பை 2000 முன்பைய தமிழ் என கோட்பாட்டை தலைமை பண்பை முத்தாய்ப்பாக விளக்குகிற நம்முடைய சங்க இலக்கியம். இதில் ஏராளமான சங்க இலக்கிய பாடல்களை கூறலாம் என்றாலும் குறிப்பாக காலச்சுருக்கம் கருதி நான் குறிப்பிட விரும்புவது, அன்றைய சூழலிலே தமிழன் எதை பெருமையாக கருதினான், எதை சிறுமையாக கருதினான் என்பதற்கு ஒரு பாடலை நம்மால் கூற முடியும். அந்த கொள்கை கோட்பாடு என்பது, ஈ என இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயே நின்றல் அதனினும் இழிந்தன்று. அதாவது, இந்த சங்கப்பாடலிலே வருகிற பொருள், பிச்சை எடுப்பது என்பது மிக இழிவானது, ஒருவனிடம் சென்று இதை எனக்கு கொடு என்று கெஞ்சுவது மிக இழிவான பண்பாக தமிழினம் கருதியது. ஆனால் அதே அடுத்த வரியிலே, அவ்வாறு ஒருவன் எனக்கு கொடு என்று கேட்கிற பொழுது ஏன் என்று எதிரொலி சொல்வது அதைவிட மோசமானது, ஏன் என்றால் அதனினும் இழிவானது என்கிற ஒரு உயரிய கோட்பாடு. அடுத்த வரி, கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று, கொள்ளேன் என்றால் அதனினும் உயர்ந்தன்று என்கிற வரிகள். அதாவது இதை எடுத்துக்கொள் என்று சொல்லுவது ஒருவர் கேட்பதற்கு முன்பாகவே அவருடைய தோற்றத்தையும் நிலையை அறிந்து இதை எடுத்துக்கொள் என்று வழங்குகிற அந்த குடைத்தன்மை என்பது உயர்வானது. ஆனால் அப்படி கொடுக்கின்ற பொழுது எதிராளி வேண்டாம் எனக்கு என்று கொள்ளேன் என்று சொல்லுகிறானே, அது அதை விட உயர்ந்தன்று. இதை நுணுக்கமாக ஆராய்கிற பொழுது இத்தகைய ஒரு பண்புக்கூறுகள் தமிழ் இனத்திலே இருந்தது என்பது நம்மை சிலிர்க்க வைக்கிறது. அதுபோலத்தான் நீர்நிலைகளை பாராட்டுகின்ற அந்த தன்மையும், நிலநிலை மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் இவன் தட்டோரே, தள்ளாதார் இவன் தள்ளோரே என்று நீர்நிலைகள் காக்கிற ஒரு ஆளுமையை தமிழ் சமூகம் வளர்த்து இப்படி ஏராளமாக சொல்லிக்கொண்டே செல்லலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம்முடைய தமிழ் இலக்கியத்தினுடைய தலைமை பண்புகள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் இந்தியாவில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவரும் தற்போதைய இலக்கியவாதியுமான தனவேல் அவர்கள். இப்போதெல்லாம் குழந்தைகள் பள்ளிக்கூடங்களிலேயே தமிழ் படிப்பதில்லை, அதுதான் இப்போது தமிழ்நாட்டில் நடக்கிறது இல்லையா? இப்போ நகரத்தில் இளைஞர்கள் தமிழில் பேசுவதில்லை. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் இலக்கியம் வளரும் வாய்ப்பு உண்டா? அதாவது நீங்கள் ஒரு இலக்கியவாதி என்ற பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு அச்சம் பிறக்கவில்லையா? இலக்கியம் வளருமா, இறந்து விடுமா?
அதாவது நீங்கள் குறிப்பிட்ட இந்த சூழல் என்பது உண்மையிலேயே ஒரு கவலை தருகின்ற சூழல். ஆனால் இது இன்று நேற்றல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, மாந்தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பரிதாம் துன்பமிது, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருத்தப்பட்டார் பாவேந்தர் பாரதிதாசன். ஆனாலும் தொடர்ந்து இந்த தமிழ் புறக்கணிக்கப்பட்டே வந்திருக்கிறது. இருந்த போதும் ஒரு ஆறுதல் என்னவென்றால், கடந்த 20 ஆண்டு காலத்தில் தமிழ் இலக்கியம், கவிதை இலக்கியம், பயணக்கட்டுரைகள், அறிவியல் மொழியாக்கம் என்பது மிகச்சீரிய முறையிலே வளர்ந்திருக்கிறது. இது ஒரு பக்கத்திலே பெரும்பான்மையாக இருக்கிற தமிழ் குடும்பத்து பிள்ளைகள் ஆங்கில போகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில், ஒரு குழுவாக இருந்து ஆர்வமுள்ள இளைஞர்களும் ஆர்வமுள்ள எழுத்தாளர்களும் இந்த தமிழ் மொழிக்கு அளித்திருக்கிற பங்களிப்பின் மூலம் தமிழ் மொழி வளர்ந்து கொண்டிருப்பது என்பது வரலாறு. இதிலே புலம்பெயர்ந்த தமிழர்களின் பங்கு பாராட்டத்தக்கதாக இருக்கிறது. ஆனாலும் பள்ளிக்கூடங்களிலும் அலுவலகங்களிலும் அன்றாட சடங்குகளிலும் ஆலயங்களிலும் பயன்படுத்தப்படாத, பேசப்படுத்தப்படாத, உபயோகப்படுத்தப்படாத ஒரு மொழி எத்தனை காலத்திற்கு தாக்கு பிடிக்கும் என்பது சற்று அச்சம் தருவதாகவே இருக்கிறது. ஆனால் கடந்த கால வரலாறு நமக்கு ஒன்றை சொல்லி இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக இந்த தமிழ், நம்முடைய தமிழ் மொழி எதிர்நீச்சல் போட்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களிலும் தமிழ் இந்த சவால்களை எல்லாம் சமாளித்து வளரும், வாழும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இழக்க வேண்டியது இல்லை.
அடுத்ததாக இடஒதுக்கீடு பற்றிய ஒரு கேள்வி. ஒரு முறை இடஒதுக்கீட்டினால் பயனடைந்தவர்களின் 2ம் தலைமுறைக்கு, அவர்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று சிலர் கூற ஆரம்பித்துள்ளார்கள். இன்னும் குறிப்பாக பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த பின்னணியில், சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஒழிக்கப்பட வேண்டும், அப்போதுதான் சாதி ஒழியும் என்றெல்லாம் குரல்கள் வர துவங்கியுள்ளன. உங்கள் எண்ணம் என்னய்யா?
இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புறையிலேயே சமூக நீதி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்தினுடைய வேறெந்த பெரிய நாடுகளிலும் இல்லாத இந்த வேற்றுமை ஒடுக்குமுறை என்பது இந்தியாவில் வெறும் வர்க்க ரீதியிலான ஒடுக்குமுறையால் மட்டுமே பின்னடைவு என்பது ஏற்படவில்லை. வருணாசிர முறை, சனாதன முறையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட ஜாதிய அடிப்படையிலான ஒடுக்குமுறைதான் இந்தியாவிலே நிலவுகின்ற, பல்வேறு ஜாதிகளிடையே நிலவுகின்ற இந்த ஏற்றத்தாழ்வுக்கு மூல காரணம். ஆகவே உலகின் வர்க்க ரீதியான வேறுபாட்டோடு வருணாசிரத்தின் மூலமாக மட்டுமே, அதாவது ஓதுதல் ஓதுவித்தல் என்பது ஒரு சாராருக்கே சொந்தம் என்பதன் மூலமாக 2000 ஆண்டுகளாக 95 விழுக்காடாக இருக்கிற பெருமக்களுக்கு கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் ஜாதி ரீதியான ஒதுக்கீடு என்பதே சமூக நீதியை வழங்குவதற்கான ஒரு முக்கிய கருவியாக இருக்கும் என்பதை தந்தை பெரியார் போன்றவர்கள் போராட்டங்கள் நிகழ்த்தி இந்த சமூக நீதியை ஓரளவிற்கு வெற்றிகரமாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இரண்டாம் தலைமுறைக்கு ஒதுக்கீடு அவசியமா என்பதும் பொருளாதார ரீதியை மட்டுமே அடிப்படையாக கொள்வதும் இந்திய சூழலுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இதை முழுமையாக இன்னும் செய்வதற்கு போனால் சாதி ரீதியான கணக்கெடுப்பு என்பது மிக அவசியம். அப்பொழுதுதான் இவர்கள் சொல்லுகிற அந்த விளக்கங்கள் எந்த அளவிற்கு ஏற்புடையது என்பதை நாம் கவனிக்க முடியும். தந்தை பெரியார் அவர்கள் கூறியது, மற்றவர்களுடைய உரிமையை நாம் பறிப்பதற்காக அல்ல, நாம் நமக்கு கிடைக்க வேண்டிய அரசியல் உரிமை, சமூக உரிமை, பொருளாதார உரிமை இவர்களை அடைவதற்கு அரசியலிலும் பொருளாதாரத்திலும் சமூகத்திலும் நமக்கு ஒதுக்கீடு வேண்டும், குறிப்பாக கல்வியிலிருந்து தொடங்கி வேலைவாய்ப்பில் வேண்டும் என்ற இந்த சமூக நீதி திட்டத்திற்கு எதிரான கருத்துக்கள் சமீப காலமாக பொதுவாக சமூக ஊடகங்களிலே தந்தை பெரியார் போன்ற சமூக புரட்சியாளர்களை தரக்குறைவாக விமர்சிக்கும் போக்கு சற்று வருத்தமளிப்பதாகவே உள்ளது. எனவே ஆட்சியாளர்கள் இந்த இடஒதுக்கீட்டையும் பொருளாதார அடிப்படையிலே மட்டும் கவனம் செலுத்துவது நியாயமானது அல்ல. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது இரண்டாம் தலைமுறைக்கு வழங்கக்கூடாது என்கிற வாதமும் சரியானது அல்ல என்றே கருதுகிறேன்.
மிக்க நன்றி ஐயா. பொதுவாகவே உயர் அதிகாரிகள் சரளமாக தமிழ் பேசுவதே அரிது என்ற தற்போதைய நிலையிலிருந்து முற்றிலும் விலகி அழகு தமிழில் பேசும் மிகச் சிறப்பான இலக்கியவாதியாக மிளர்கின்றீர்கள். உங்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சியான தருணம் ஐயா. நீங்கள் எங்களோடு மனந்திறந்து பேசியது அதைவிட மிக்க மகிழ்ச்சி. மிக்க நன்றி.
தங்களோடு உரையாடிய இந்த தருணம் மிகச்சிறந்த வாய்ப்பு. மிக்க நன்றி.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.